சரணவாதிகள் சொல்வது போல கருவிகரணங்களிலிருந்து ஆன்மா நீங்கி நிற்றலே முத்தி என்று சொன்னால், அவ்வாறு நீங்கி ஆன்மா உணர்வின்றி இருக்கும் என்றும் சொல்வார்கள். அப்படி நிற்கின்ற நிலையே முத்தி நிலை என்று சொன்னால், ஆன்மாவானது கருவிலே தங்கியிருக்கின்ற சமயத்திலே, பிறப்பதற்கு முன்னால் கருவிலே தங்கியிருக்கின்ற சமயத்திலே, அதாவது முட்டையில் உள்ள கரு, அப்புறம் கருப்பை மரத்தில் தங்கியிருத்தலும் உண்டு என்று ஆசிரியர் இங்கே காட்டுவதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக முட்டையில் தங்கியிருத்தல், கருப்பையில் தங்கியிருத்தல், மரத்தில் தங்கியிருத்தல், சினையில் தங்கியிருத்தல், இந்த மாதிரி நிலைகள்லாம் ஆன்மா வந்து கருவிகரண சார்பு இல்லாமல் உணர்வின்றிதான் கிடக்கும். பாலனவாதிகள் சொல்கின்றார்கள், கருவிகரண சார்பின்றி உணர்வும் இன்றி ஆன்மா கிடக்கும் நிலையை முத்தி என்கின்றார்கள். அப்படி என்றால் சினை, முட்டை, கரு, மரம், கருன்னு சொல்லும்போது கருப்பைன்னு கொள்ளணும், சினை, முட்டை, கரு, மரம் இவற்றிலே பொருந்தி இருக்கின்ற சந்தர்ப்பங்கள்லாம் முத்தி நிலையாகிவிடும் என்று ஆசிரியர் சொல்கின்றார். அதுதான் கரணங்கள் கெட இருக்கை முத்தியாம் எண்ணின் அந்த நிலையை முத்தி என்று உருவாயானால் கதியாகும். எது கதை? கதினா முத்தியாகும். கதினா முத்தி, கதியாகும், முத்தியாகும். எந்த நிலைகள்லாம் முத்தியாகும்? சினை, முட்டை, கரு, மரத்தின் உயிர்கள், சினையிலும் முட்டையிலும் கருப்பையிலும் மரத்திலும் உயிர்கள் பொருந்தி இருக்கின்ற அந்த நிலைகள் எல்லாம் முத்தி நிலைகளாகிவிடும். கருவிகரண சார்பின்றி உணர்வின்றி ஆன்மா கிடத்திலே முத்தி என்றால் என்ன? சினை, முட்டை, கருப்பை, மரம் இவற்றை சார்ந்து ஆன்மாக்கள் இருக்கின்ற அந்த நிலைகளும் என்னவாகிவிடும்? முத்தியாகிவிடும். அதான் கதியாகும் என்றார்கள். முத்தியாகும் அர்த்தம், கதின்னா முத்தி. அப்போ இந்த இடத்துல மறுவன் ஒரு சொல்லை அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். சினை, முட்டை, கரு, மரத்தின் உயிர்கள் மறுவ இவற்றை ஆன்மா பொருந்தியிருக்க அப்புறம் கதியாகும் சேர்த்துக்கணும். ஆக முதலடியின் பிற்பகுதியில கதியாகும் என்று தொடங்குது. கதியாகும் சினை, முட்டை, கரு, மரத்தின் உயிர்கள் இருக்கு. கதியாகும் பின்னால வச்சுக்கணும், சினை, முட்டைன்னு தொடங்கணும். சினை, முட்டை, கரு, மரத்தின் உயிர்கள் மறுவ இவற்றை உயிர்கள் பொருந்தி இருக்க கதியாகும். அந்த பொருந்தி இருக்கும் நிலையே என்னாயிரும்? முத்தியாகிவிடும். ஆகவே கரணங்கள் கெட இருக்கை முத்தியாமெண்ணின் சினை, முட்டை, கரு, மரத்தின் உயிர்கள் மறுவ கதியாகும் என்று சொல்லி அந்த பாடனவாத முத்தியை மறுக்கின்றார். இது பசுஞானமாகும் பின்னால் சொல்வார். அப்புறம் பேதவாதிகள் சொல்கின்ற கருத்து மூன்றாம் அடிக்கு வந்து அதுக்கப்புறம் இரண்டாம் அடிக்கு வரணும். மூன்றாம் அடிக்கு முதல்ல வருவோம். என்ன சொல்கின்றார்கள்? சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையும் ஜமாதி. சரணங்கள் புகுநிழல் போல், சரணங்கள் பாதங்கள் இல்லையா, காலை வேளையிலே பாதத்திலிருந்து வெளியே விளங்கிய ஒருவனுடைய நிழலானது உச்சி வேளையிலே அவனுடைய பாதத்திற்குள்ளே வந்து புகுந்து கொள்கின்றது. அதுபோல பக்குவம் வராத போது ஆன்ம அறிவு பல்வேறு விடயங்களை சார்ந்து இருக்கின்றது. பக்குவம் வந்த காலத்திலே விடய சார்பை விடுத்து அந்த ஆன்மாவினுடைய அறிவு ஆன்மாவிடத்திலேயே ஒடுங்கி இருக்கின்றது. ஒருவனுடைய நிழலானது உச்சிப்போதிலே அவனுடைய பாதங்களுக்குள் ஒடுங்கியிருத்தல் போல பக்குவ காலத்திலே ஆன்ம அறிவு விடயங்களை சாராமல் ஆன்மாவிடத்திலேயே ஒடுங்கி இருக்கும் அல்லவா, இது சமாதி நிலை. இந்த சமாதி நிலைதான் முத்தி என்று பேதவாத செய்வர்கள் கூறுவார்கள். அதனால முத்தியாம் எண்ணில் முதலடி இருந்தது பாருங்க, கரணங்கள் கடை இருக்கைக்கு அப்புறம் முத்தியாம் எண்ணில், அந்த முத்தியாம் எண்ணில் என்பதை மூன்றாம் அடி கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் உரையாசிரியர் அறிவுறுத்துகின்றார். சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையின் சமாதி முத்தியாம் எண்ணில், அதாவது பாதங்களுக்குள் புகுந்து கொள்கின்ற நிழல் போல தனை அடையும்னா தன்னுடைய அறிவு தன்னையே அடையும் சமாதி. அந்த சமாதி நிலை முத்தியாம் எண்ணில், அதுவே முடிவான முத்தியாம் என்று கூறுவாயானால் இப்ப இரண்டாம் அடிக்கு வரணும். என்ன சில நிலைகளை ஆசிரியர் குறிப்பிட்டு இந்த நிலைகளிலும் ஆன்மாவின் அறிவு ஆன்மாவிடத்தில்தான் ஒடுங்கியிருக்கு, அப்ப இந்த நிலைகள்லாம் முத்தியாகிவிடுமே, ஆக முடியுமா என்று கேட்கின்றார். என்ன? மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூர்ச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய அடைய எல்லாம் ஒரு முடிவில்லாம இருக்குதே அப்படின்னா இதுக்கு முடிச்சு வைக்கிற சொல்லு வேணும் இல்லையா. மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூர்ச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல்விடத்தை அடையன்னு இருக்கு இல்லையா, முடிச்சு வச்சிருக்க சொல்லு. முதலடியின் பிற்போது இருக்கிற கதியாகும். அது சத்துருவின் கதியாகும். என்னவென்றால் ஆன்ம அறிவு ஆன்மாவிடமே லயித்து நின்றால் அதுவே முத்தி நிலை என்று கூறுவாயானால் மரணம் கொண்டிட கதியாகும். மரண நிலை வந்து ஆன்மா மரணம் அடைந்தது என்றால் அது ஆன்மாவுக்கு கதியாகிவிடும், முத்தி நிலையாகிவிடும். உறங்க முத்தியா கதியாகும், மயங்கி மூர்ச்சிக்க கதியாகும். ஆக உறக்க நிலை மயக்க நிலை இதெல்லாம் என்ன ஆயிரும், முத்தி நிலைன்னு ஆயிரும். ஏன்னா ஆன்ம அறிவு விடயங்கள்ல செல்வதில்லையே, ஆன்மாவிடம் தானே ஒடுங்கி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாயு தம்பனை பண்ண, அதாவது பிராணவாயுவை தம்பிக்க வைத்தல், வல்விடத்தை அடைய, ஆமா விடத்தை அடைந்து அங்க செயலின்றி கடத்தல், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஆன்ம அறிவு ஆன்மாவிடம் தான் ஒடுங்கி இருக்கிறது. இவையெல்லாம் முத்தி நிலைன்னு ஏற்றுக்க முடியுமா? முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோலத்தான் நீ சொல்கின்ற முத்தியும். ஆகவே மூன்றாம் அடிக்கு வந்து இரண்டாம் அடிக்கு வரும், சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது சேர்த்து சொல்றேன் பாருங்க. சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையின் சமாதி முத்தியாம் எண்ணில் மரணம் கொண்டிட கதியாகும், உறங்க கதியாகும், மயங்கி மூர்ச்சிக்க கதியாகும், வாயு தம்பனை பண்ண கதியாகும், வல்விடத்தை அடைய கதியாகும். இந்த நிலைகள் எல்லாம் கதியாகிவிடும், அதாவது முத்தி நிலையாகிவிடும். எனவே வேதவாதிகள் சொல்கின்ற சமாதி நிலையும் முத்தி ஆகாது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மூன்றாம் அடியின் திருப்பகுதியில தவிராது மலம்னு இருக்கிறது, அதை கடைசியில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளதுக்கு வாங்க. இதுவும் பசுஞானமாகும். வேதவாதிகள் சொல்கின்ற இந்த ஞானமும் பசுஞானமாகும். இதுவும் உண்மை கொடுத்ததுனால ஏற்கனவே பாடனவாதிகள் சொன்ன கரணங்கள் கடை இருக்கை கருவிகரண சார்பு ஆன்மா நீங்கி உணர்வின்றி இருத்தல்னு அவங்க சொன்னாங்களே, அதையும் இங்க சேர்த்துக்கணும். இந்த உண்மையினால சேர்த்துக்கணும். இதுவும் பசுஞானமாகும்னா இப்போ இந்த பேதவாதிகள் சொன்ன இந்த முத்தியும் பசுஞானத்தின் பார்ப்படும். இதற்கு முன்னால இந்த பாட்டுடைய தொடக்கத்துல பாடனவாதிகள் சொன்ன கரணங்கள் கடை இருக்கைன்னு சொன்னாங்களே, அது அந்த முத்தியும் பசுஞானமாகும். அதனால இதுவும் என்ற உண்மை இறந்தது எளியது. இப்ப சொன்ன பேதவாதத்தோட முன்னால சொன்ன பாடனவாதத்தையும் தழுவிருப்பதனால இறந்தது எளியது. இதுவும் பசுஞானமாகும். சரி, அதுக்கப்புறம் நான்காம் அடிக்கு வந்துடணும். தவிராது மலம் கடைசியில்தான், நான்காம் அடிக்கு வந்துடணும். என்ன, அரணங்கள் எரித்தவந்தன் அடியை அறிவிறந்து. சரி, இதெல்லாம் பசுஞானம்னு சொல்லிட்டா என்ன, பாடனவாத ஞானம் பேதவாத ஞானம் இதெல்லாம் முன்னால முந்தைய பாட்டில் சொன்ன அந்த சிவசமவாத ஞானம் மட்டுமே அன்றி சிவசமவாத ஞானத்துக்கு முந்தைய ஞானங்களாக இருக்கக்கூடிய ஞானங்கள் இந்த பாடனவாத ஞானமும் பேதவாதமும். அகச்சமயங்களின் வரிசை பார்த்தா பாடனவாத சைவம் பேதவாத சைவம் சமவாத சைவம்னு வரும். ஆகவே பாடனவாத சைவம் சிவசமவாத சைவத்துக்கு முன்னால இருக்குது, பேதவாத சைவமும் சிவசமவாதத்துக்கு முன்னாலதான் இருக்குது, ஆனா பாடனவாதத்துக்கு பின்னால இருக்குது. இதெல்லாம் உரையாசிரியர் குறிப்பிடுவார். ஆகவே இவையெல்லாம் இந்த பாடனவாதம் பேதவாதம் சமவாதம் தான் பசுஞானம்னு சொல்லிட்டா அப்ப வந்து எப்படித்தான் சிவத்தை அறிவது என்று சொன்னால், இப்ப எதுதான் உண்மையான முத்தி? இவையெல்லாம் பசுஞானம் முத்தி இல்லைன்னு சொல்லிட்டா உண்மையான முத்தி என்பதுதான் எது இல்லையா? முத்தி என்பது பாசத்திலிருந்து விடுபடுதல் இல்லையா, மலச்சார்பிலிருந்து நீங்குதல். அந்த மலத்திலிருந்து நீங்குகின்ற முத்தி என்பதுதான் எது என்று சொன்னால், அரணங்கள் எரித்தவன்றன் அடியை அறிவிறந்து அங்கு அறிந்திடீர். அறிவிறந்து இல்லையா, இந்த பசுஞான நிலையெல்லாம் கடந்து அரணங்கள் எரித்தவன்றன் அடியை அறிந்திடீர். அரணங்கள் எரித்தவன் முப்புறங்களையும் எரித்தவன் இருக்கின்றானே, அந்த பெருமானுடைய திருவடியை இந்த பசுஞானத்தெல்லாம் கடந்து அவனுடைய திருவடியை அறிந்தடீர், அறிவீர்களாக. செறிந்த துகள் அகற்றிடீரே, உம் அறிவை செறிந்து பிணித்திருக்கக்கூடிய துகள் என்பது குற்றம், அந்த ஆணவ குற்றத்தை அகற்றிக் கொள்ளுங்கள். ஆகவே ஆசிரியர் இங்கே வந்து சிவபெருமான் திருவடியை உணருங்கள், பாசத்திலிருந்து விடுபடுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் என்று சொன்னால் அந்த அனுபவத்தை ஏற்கனவே இவர் பெற்றவர் என்பது தெள்ள தெளிவாக புலனாகின்றது அல்லவா? இதெல்லாம் அருளந்தி சிவாச்சாரியார் வந்து பரமசீவன் முக்தராக திகழ்ந்து இந்த நூலை இயற்றியிருக்கின்றார் என்பதற்கு அகச்சான்று. அறிந்திடீர் செறிந்த துகள் அகற்றிடீரே என்று சொன்னார். ஆகவே இந்த பசுஞான நிலை இருந்து கொண்டால் இது முத்தி அல்ல. உண்மையான முத்தி எதுவென்றால் முப்புறம் எரித்தவனுடைய திருவடியை உணர வேண்டும், அது தன் அறிவை தன்முனைப்பை கடந்து செல்ல வேண்டும். அது இறந்து என்பது இங்கு கடந்து என்று பொருள். அறிவு இறந்துன்னு வருது பாத்தீங்களா, கடைசடியில் இறந்து என்பது கடந்து என்று பொருள்படும். இந்த பாசஞான பசுஞான நிலையெல்லாம் கடந்து எப்படி கடக்க முடியும்? பக்தியாலதான் கடக்க முடியும். அவன் மீது நாம் பக்தி செய்ய செய்ய அவன் நம்மை கடக்க செய்யுமா, நம்மை உயர்த்துவான், நாம கடந்துருவோம். ஆகவே செறிந்த துகள் அகற்றிடீரே, அவன் திருவடியை உணர்ந்து செறிந்த ஆணவ குற்றத்தை, இந்த ஆணவ குற்றம் ஆணவ வாதனை இதெல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு அவன் திருவடியை உணர்ந்தாலன்றி கடைசியில் அதை வச்சுக்கோங்க, தவிராது மலம், மலவாதனை நீங்காது. அவன் திருவடியை உணர்ந்தாலன்றி மலவாதனை நீங்காது. பதவுரையின் அடிப்படையிலே பொருள் கண்டோம். இப்பொழுது பொழிப்புரையினை பார்க்கலாம். பொழிப்புரை: அஞ்ஞனம் நான் பிரமம் என நிகழும் ஞானமே அன்றி ஆன்மா இவை கீழ் நாடி நீங்குதல் மாத்திரையே முத்தியாதல் அமையும். கீழ் நாடி நீங்குதல், அதாவது போன பாடல்ல தத்துவங்களை கீழாக கருதி ஆன்மா அவற்றிலிருந்து நீங்கி நீங்கிய பிறகு நான் பிரமம்னு உணருது இல்லையா. இது சமவாதிகள் கொண்ட கொள்கை. பாடனவாதிகள் என்ன சொல்கின்றார்கள், நான் பிரமம்னு உணர்தல் கிடையாது, தத்துவங்களிலிருந்து ஆன்மா நீங்கி நிற்கிறது அவ்வளவுதான். அதான் அவற்றை கீழாக கருதி அவற்றிலிருந்து நீங்கி இருக்கிறது அவ்வளவுதான் சொன்னார். அதான் ஆன்மா இவை கீழ் நாடி நீங்குதல் மாத்திரையே முத்தியாதல் அமையும். அதான் அந்த பாடல சொன்ன கரணங்கள் கடை இருக்கை முத்திங்குது. கீழ் நாடி தன்னை பிரமம்னு நினைக்கிறது இல்ல, அவற்றை கீழாக கருதி நீங்குதல் மாத்திரையே முத்தின்னு சொல்றாங்க பாடனவாதிகள். அதுதான் உரையாசிரியர் அவ்வாறு எடுத்துக்கொண்டார். மேல சொன்ன சிவசமவாத ஞானம் மட்டுமல்லாம நான் பிரமம்னு நிகழ்கின்ற அந்த சமவாத ஞானம் மட்டுமல்லாம இந்த தத்துவங்களை கீழாக கருதி நீங்க நிற்றலாகிய இந்த பாடனவாத ஞானமும் பசு ஞானம் தான் அப்படின்னு தொடங்குகின்றார். அஞ்சனம் நான் பிரமம் என நிகழும் ஞானமே அன்றி ஆன்மா இவை கீழ் நாடி நீங்குதல் மாத்திரையே முத்தியாதலமையும் என அதற்கு முன்னாக, அதாவது அந்த சிவசமவாதத்துக்கு முன்னாக நிகழும் பாடனவாத ஞானமும். அகச்சமய வரிசை சொன்ன இல்லையா, பாடனவாத செய்வோம், பேதவாத செய்வோம், சமவாத செய்வோம். அதனால சமவாதத்துக்கு முந்தியது பாடனவாதம், அதான் அதற்கு முன்னாக அந்த நான்பிரமம் சொல்ற சமவாதத்துக்கு முன்னாக நிகழும் பாடனவாத ஞானமும். பாடனவாத ஞானமும் பச ஞானம் தான் முடிய போகுது. அப்ப பேதவாத ஞானத்தையும் சேர்த்து சொல்றாங்க, அதான் பாடனவாத ஞானமும் ஒரு உண்மை கொடுத்தாங்க, பாடனவாத ஞானமும் சரி. அப்புறம் பேதவாதிகள் என்ன சொல்றாங்க, சேமைக்கச்சென்ற ஒருவன் நிழல், அதாவது மத்த நேரத்திலெல்லாம் பாதத்திலிருந்து தொலைவுக்கு போச்சு அந்த நிழல், அது உச்சி போதில் எப்படி வருது, அதான் சொல்றாங்க பாருங்க. சேமைக்கச்சென்ற ஒருவன் நிழல் உச்சி போதின்கண் அஞ்ஞனம் சேரல் ஒளிந்து, அதாவது அப்படி தொலைவுக்கு நீண்டு இருப்பது தவிர்த்து அவன் அடியுள் வந்து ஒடுங்கினார் போல கரணங்களில் சென்ற தன் அறிவு பக்குவம் வந்துளி, பக்குவம் வந்தபோது அஞ்ஞனம் சேரல் ஒளிந்து, அதாவது கரணங்கள் அந்த அறிவு சேருதல் தவிர்த்து தன்மாட்டு வந்து ஒன்றி, ஆன்மாவிடத்திலேயே அந்த அறிவு வந்து, ஆன்மாவின் அறிவு வந்து ஒன்றி நிராதாரமாய் நிற்கும். அந்த அறிவு வேற எந்த பொருளையும் சாராமல் நிராதாரமாய் நிற்கும், அதுவே முத்தியாதல் அமையும் என்று யார் சொல்றா, பேதவாதம். அவருக்கு பாடனவாதத்துக்கு பிந்திய ஞானம் இது. அதான் பாடனவாத ஞானத்தின் பின்னாக நிகழும் பேதவாத ஞானமும் என்னும் இவையும் பசு ஞானமா, முதல்ல சொன்ன பாடனவாத ஞானமும் அதற்கு பின்னாக நிகழும் இந்த பேதவாத ஞானமும் என்னும் இவையும் பசு ஞானமா. ஆக போன பாடல்ல சொன்ன நான் பிரமம்னு உணரக்கூடிய அந்த சமவாத ஞானம் மட்டுமே அன்றி அந்த சமவாத ஞானத்திற்கு பின்னாக நிகழக்கூடிய பாடனவாத ஞானமும், சமவாதத்துக்கு முன்னாக, அந்த சமவாத ஞானத்துக்கு முன்னாக நிகழக்கூடிய பாடனவாத ஞானமும் அந்த பாடனவாத ஞானத்துக்கு பின்னாக நிகழக்கூடிய பேதவாத ஞானமும் ஆகிய இவையும் பசு ஞானமா என்று கூறுகின்றார். கருத்து சாரமாக இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஓமைகள் எல்லாம், அந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இங்க ஆசிரியர் உரையாசிரியர் வந்து எடுத்து விளக்கவில்லை. அது பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம், பாடலை பார்க்கும் போதே புரிந்து கொள்ளலாம், விட்டுட்டாங்க. அதான் அந்த மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூச்சிக்க அதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டல, அந்த கருமரத்தின் உயிர்கள் அதெல்லாம் காட்டல, அதெல்லாம் புரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதை எப்படி கொண்டு கூட்டணுங்கிறத மட்டும் விசேட உரையில சொல்லுவாங்க. சரி, பாடனவாதமும் பேதவாத ஞானமும் பசு ஞானம் சரி, இவ்வாறு நிகழும் பசு ஞானங்களுக்கு காரணம் எது, முந்தைய பாடலே சொன்னார் இல்லையா, பசுத்துவ வாதனை, ஆணவ சார்பு நீங்கியும் அதை சார்ந்திருந்த அந்த தாக்கம் நீங்கல, அந்த வாதனை தான் சொன்னாங்க. இவ்வாறு நிகழும் பசு ஞானங்களுக்கு ஏதுவாகிய பசுத்துவ வாதனை இவற்றை கைவிட்டு, இந்த இவற்றை கைவிட்டு இந்த பாடனவாத ஞானம் பேதவாத ஞானம் சமவாத ஞானம் இவற்றை கைவிட்டு சிவஞானத்தால் சிவனையும் தம்மையும் அறிய பெற்றார்கன்று நீங்காது. ஆகவே இந்த பசுத்துவ வாதனை நீங்கணும்னா இந்த பாடனவாதம் முதலிய சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து இல்லையா சிவஞானத்திற்கு வாயிலாக கூடிய அந்த சித்தாந்த முறையிலே சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சிவஞான பேரு கைகூடும். அந்த சிவஞான பேற்றினால்தான் தலைவனையும் உணரலாம், தன்னையும் உணரலாம். அப்படி உணர்ந்தால்தான் மேற்கொண்டு பசுத்துவவாதனை சிறிதும் தலை தூக்காமல் ஒடுங்கி போகும். அப்படி தன்னையும் தலைவனையும் உணர பெறாதவர்க்கு பசுத்துவவாதனை நீங்காது. அதான் தவிராத மலம்னு வந்தது. மலம்னு அங்க வந்தது மலவாதனை தான். இப்ப வந்து குறிப்புரை பார்க்க, இதுவும் உம்மை இறந்தது அழியிற்று. இதுவும் அதாவது மூன்றாம் அடியின் இறுதியில இதுவும் பசுஞானமாகும் வந்திருக்கு இல்லையா, அதான் இதுவும்ங்கிற அந்த உண்மை. அதுக்கப்புறம் கதியாகும் என்றது செயவென்னும் வாய்ப்பாட்டு வினையேற்றங்களோடு தனித்தனி சென்று இயையும். செயவென்னும் வாய்ப்பாட்டு வினையேற்றம் எதுனா இரண்டாம் அடியில் இருக்கு இல்லையா, மரணம் கொண்டிட. இது ஒரு செய என்னும் வாய்ப்பாட்டு வினையேற்றம். மரணம் கொண்டிடனா மரணம் கொண்டிடுதலை செய்ய அப்படின்னு தானே விரியும் பொருள் பார்க்கும் போது. அதனால செய்யவன்னு வச்சோம். உறங்க உறங்குதலை செய்ய, அதனால உறங்க செய்யவன்னு வச்சோம். அது மாதிரி மயங்கி மூர்ச்சிக்க, வாயித்தம்பனை பண்ண, வல்விடத்தை அடைய, இது ஒவ்வொன்றும் செய்யவன்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். இந்த ஒவ்வொரு வினையச்சம் கூடயும் முதலடியில் உள்ள கதியாகுங்கிற சொல்லு இணையும் இல்லையா. பதப்பொருள் பார்க்கும் போது அப்படிதான் இணைச்சு பார்த்தோம். இந்த குறிப்புரை தழுவிதான் பதவுரை செய்திருக்கின்றார்கள். ஆகவே மரணம் கொண்டிட கதியாகும், உறங்க கதியாகும் தனித்தனியா இணைத்து பொருள் விளக்கம் சொன்னேன் இல்லையா. அதுதான் அதுக்கு ஆதாரமா உள்ளது இந்த குறிப்புரை தான். கதியாகும் என்றது செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சங்களோடு தனித்தனி சென்று இயையும். அதான் மரணம் கொண்டிட உறங்க மயங்கி முடிச்சிக்க, இது ஒவ்வொன்னோடையும் தனித்தனியா போய் கதியாகுங்கிறது இணையும். அப்புறம் அந்த சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் முதலடியின் பிற்பாதி, அதுல வந்து மறுவ உயிர்கள் மறுவன்னு இல்லையா, உயிர்கள் வரை இருக்கு, மறுவன்னு ஒரு சொல்ல அறிவித்துக் கொள்ள வேண்டும் பார்த்தோம் இல்லையா. அதை சொல்றாங்க பாருங்க, சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் மறுவ என்று உரைக்க. மறுவன் ஒரு சொல்ல அறிவித்துக் கொள்ள வேண்டும், அதை எந்த இடத்துல வைக்கணும், சரியான இடத்துல வைக்கணும் இல்லையா. அதான் சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் மறுவ, மறுவன்னு வச்சு மறுவ அதுக்கப்புறம் கதியாகும் சேர்த்துக்கணும். சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் மறுவ கதியாகும். மறுவ என்பது அங்க நம்ம எடுத்து வரவித்து உரைக்க வேண்டும். இப்படி ஒரு வரவித்து ஒரு சொல்லை உரைத்தால் அது சொல்லட்சம் என்ற அந்த இலக்கண விதியின் பார்ப்படும். அதான் மறுவ என்பது சொல்லட்சம் என்று சொன்னார்கள். அப்புறம் முத்தியாம் எண்ணின் அப்படிங்கறத வந்து முதலடியில் இருக்கு. கரணங்கள் கடை இருக்கை முத்தியாம் எண்ணின் இருக்குது, அதை மூன்றாம் அடி கூட சேர்த்துக்கணும். சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையின் ஜமாதி முத்தியாம் எண்ணின், அந்த இடத்துலையும் சேர்த்துக்கணும். பேதவாதி சொல்ற கருத்து கூட அதுதான் சொன்னாங்க. முத்தியாம் எண்ணின் என்பதனை தனையடையின் ஜமாதி என்பதனோடும் கூட்டுக என்றார். ஆக சிவத்தை உணர்ந்தார்கன்றி பசுத்துவவாதனை நீங்காது என்பதை அருமையாக ஒரு ஓமையிலே வைத்து உரையாசிரியர் இப்போது விளக்குகின்றார்கள். எப்படின்னா ஞாயிற்றை கண்டால்தான், அதாவது கதிரவனை கண்டால்தான் அவன் இருளிலிருந்து நீங்கி இருக்கிறான்னு அர்த்தம். கதிரவனை காணாதவரை ஒருவன் இருளிலிருந்து நீங்கவில்லைன்னு அர்த்தம். அத மாதிரி சிவபிரான் திருவடியை தரிசிக்கின்ற வரை அவன் பசுத்துவ வாதனையில் தான் அகப்பட்டு கிடக்கிறான் அர்த்தம். எப்ப அந்த திருவடி தரிசனம் கிடைச்சதோ அப்பந்தான் இந்த வாதனை நீங்கும் சொன்னார்கள். ஞாயிற்றை அதாவது கதிரவனை ஞாயிற்றை காணப்பெறாதார்க்கு இருள் நீங்காதவாறு போல தனையடையின் ஜமாதி முத்தி என்பார் சிவனை அறியப்பெறாமையின் அவருக்கு மலம் தவிராதாயிற்று என்பது என்று சொன்னார் இல்லையா. ஆன்ம அறிவு வேறு எந்த காரணங்களையும் சாராமல் ஆன்மாவிடமே ஒடுங்கி கிடக்க வேண்டும், நிராதாரமாக இருக்க வேண்டும். ஆன்ம அறிவு எந்த கருவி கரணங்களையும் சாராமல் தன்னிடத்திலேயே இருக்கணும், வேற ஆதாரம் இல்லாம ஆன்மா ஆன்மாவாகவே இருக்கணும். அதுதான் முத்தினாங்க. இப்படி சொன்னா அது சிவ தரிசனத்துக்கு அங்க அவர்கள் வந்து எந்த ஒரு வாய்ப்பே இல்லை. இந்த கொள்கையில சிவபெருமானை தரிசிக்க வேண்டும், திருவடி கூட வேண்டும் என்ற சிந்தனைக்கே அங்க இடம் இல்லை. பாடனவாதிகளும் அப்படித்தான், கருவி கரணங்களை கைவிட்டு ஆன்மா தனித்திருப்பதே முத்தின்ட்டாங்க. இந்த பேதவாதிகளும் ஆன்ம அறிவு ஆன்மாவிலே ஒடுங்கியிருப்பது முத்தின்ட்டாங்க. அப்ப இங்க சிவபெருமான் திருவடி சார்புக்கே இங்க இடம் இல்லையா இந்த கருத்துல. அப்ப ஆன்மா என்ற அளவோடு அதாவது இந்த பாசக்கருவிகளை கடந்து உழன்ற நிலை நீங்கி அந்த பாச ஞானத்துக்கு அப்பாற்பட்டு வந்து ஆன்மா என்ற நிலையில் இருந்தால் அதுவே முத்திங்கிறாங்க. அப்போ இது வந்து பசுஞானமா தானே இருக்க முடியும். திருவடி சார்புன்னு வந்தாதானே அங்க சிவஞான நிலைக்கு அங்க வந்து உயர்ந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஏதோ பாச ஞானத்தை கடந்து வந்து ஆன்மாங்கிற நிக்கிற நிலை ஆன்ம அறிவோ ஆன்மாவிலே இருக்குது, கருவி கரணங்கள் ஆன்மா விட்டுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது பசுஞானம் தான் இல்லையா. அப்ப திருவடியை கூடினாலன்றி மலம் தவிராது, ஞாயிற்றை கண்டாலன்றி இருள் நீங்காதவாறு போல என்று அருமையாக சொல்கின்றார். அப்புறம் வந்து பதியாகும் தவிராது மலம் எப்படின்னா சொன்னது என்னன்னா, இந்த பாடனவாதம் பேதவாதம்லாம் பசுஞானம் தான் என்பதை வலியுறுத்துவது. பாட்டுல கதியாகும் சொல்லியிருக்காரு. அதாவது பாடனவாத முத்தி வந்து முத்தின்னு ஏத்துக்கிட்டா முட்டையில கருப்பையில உயிர்கள் இருக்கின்ற நிலையும் முத்தி ஆயிரும், அதுவும் கதியாகும். முத்தியாகும் சொல்ற இடத்துல கதியாகும் சொன்னார். அப்போ அவர் அவங்க ஞானம் வந்து பசுஞானம் தான் என்பதை உணர்த்துகின்றார். ஆக முட்டையில கருப்பையில ஆன்மா இருக்கிற நிலை வந்து பசுஞான நிலை அல்ல, கருவிகரணங்களை சாராமல் அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கின்ற நிலை. பாடனவாதிகள் சொல்ற முத்தியும் கருவிகரணங்களை சாராமல் அறிவு விளக்கம் வராமதான் இருக்குது. ஆனாலும் அது பசுஞானம், இது முட்டையை சார்ந்திருக்கிறது, இந்த இதெல்லாம் பசுஞானம் இல்லை. ஆனா அந்த முத்தி என்பதற்கு இதுவும் முத்தி ஆயிரும். ஆமா, அதை முத்தின்னு சொன்னா இதுவும் முத்தி ஆயிரும். கருவிகரணங்களை விட்டு விலகி ஆன்மா இருப்பதே முத்தின்னா இந்த மாதிரி முட்டையில கருப்பையில இருப்பதும் முத்தி ஆயிரும். ஏன்னா அறிவு விளக்கமும் இல்லை, கருவிகரணங்களை ஆன்மா பயன்படுத்துவதும் இல்லை. அந்த நிலையில முத்தி ஆயிரும்ங்கிறதுக்காக கதியாகும் சொன்னாங்க. ஆனா வந்து பசுஞான நிலைன்னு இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த கருவிகரணங்களை கீழாக கண்டு அதை விட்டு ஆன்மா நீங்கி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க பாடனவாதிகள். அத கருவிகரணங்களை கீழாக கண்டு மேல வந்துட்டதுனால அதை பசுஞானம், பாசஞானத்துக்கு மேற்பட்ட பசுஞானம் ஒத்துக்கிறோம். ஆனா அறிவு விளக்கம் இன்றி இருக்கும்னு சொல்லி அதை முத்தி நிலைன்னு சொன்னதுனால அறிவு விளக்கம் இல்லாத இந்த கரு முட்டை இதை சார்ந்த நிலைகளும் முத்தி ஆயிருமே என்று சொல்லி மறுக்கின்றார்கள். ஆகவே கதியாகும்னு சொன்னது அவர்கள் கருத்து பசுஞானம் தான் வலியுறுத்துவதற்கு. அதே மாதிரி தவிராது மலம்னு சொன்னதும் பேதவாதிகளுடைய கருத்து பசுஞானம் தான் அப்படிங்கறத வலியுறுத்துவதற்கு தான். மலவாதனை நீங்காதனால அது பசுஞானம் தான் வலியுறுத்துவதுக்கு தான். போன பாடல்ல சமவாதிகள் ஞானம் பசுஞானம் தான் வலியுறுத்துவதுக்கு இல்லையா, நீ சிவத்துக்கு சமம்னு சொல்றிய, ஒன்றொன்றா உணர்ந்திடலால் நீ பசுவான் சொன்னாங்க. சிவன் ஒன்றாக உணர்ந்திடுவன், அனைத்தையும் ஒருங்கே உணர்ந்திடுவன் சொல்லி இவர் சிவத்துக்கு சமமாக மாட்டான் இந்த ஆன்மா, நீ சொல்றது பசுஞானம் தான் சமவாத சிவத்தை மறுக்க சொன்னாங்கல்ல. அப்ப என்ன சொற்கள்லாம் பயன்படுத்தினாங்க, ஒன்றொன்றா உணர்ந்திடலால் பசுவான், ஒன்றாக சிவன் உணர்ந்திடுவன் காணே அப்படின்னு அந்த அந்த தொடர்கள் எல்லாம் பயன்படுத்தி சமவாத ஞானம் பசுஞானமே சாதித்தது போல இங்க கதியாகும் தவிராது மலம் என்ற சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி பாடனவாத ஞானமும் பேதவாத ஞானமும் பசுஞானம் தானும் வலியுறுத்தி விட்டார். அதுதான் உரையாசிரியர் சொல்கின்றார். கதியாகும் எனவும் தவிராது மலம் எனவும் ஈண்டு கூறியது மேலை செயலின் உணர்ந்திடலார் பசுவான், ஒன்றாக சிவன் இயல்பின் உணர்ந்திடுவன் என்றார் போல ஆசங்கை நீக்கி, அதாவது ஐயம் நீக்கி, அவை பசுஞான மாதிரி வலியுறுத்த பொருட்டு. பாடனவாத ஞானமும் பேத ஞானமும் பசுஞான மாதிரி வலியுறுத்த பொருட்டு என்றார். ஆகவே இப்போது இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம படித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். கரணங்கள் கெட இருக்கை முத்தியாம் எண்ணில் கதியாகும் சினை முட்டை கருமரத்தின் உயிர்கள் மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையின் ஜமாதி தவிராது மலம் இதுவும் பசுஞானமாகும் அரணங்கள் எரித்தவன்றன் அடியை அறிவிறந்து அங்கு அறிந்திடி செறிந்ததுகள் அகற்றிடீரே. அந்த கொண்டு கொட்டு முறையும் இதுல சொல்லிடுறேன். கரணங்கள் கெடையிருக்கை முத்தியாமென்னின் சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் மறுவ கதியாகும் சரணங்கள் புகுநிழல் போல் தனையடையின் ஜமாதி முத்தியாமென்னின் மரணம் கொண்டிட கதியாகும் உறங்க கதியாகும் மயங்கி மூர்ச்சிக்க கதியாகும் வாயுத்தம்பனை பண்ண கதியாகும் வல்விடத்தை அடைய கதியாகும் இதுவும் பசுஞானமாகும் அறிவு இறந்து அங்கு அரணங்கள் எரித்தவன்றன் அடியை அறிந்திடீர் செறிந்ததுகள் அகற்றிடீரே. இல்லாவிட்டால் தவிராது மலம் இல்லை என்றால் என்று ஒரு நாம ஒரு தொடரை அறிவித்துக் கொள்ள வேண்டியதான். அப்பதான் தவிராது மலம் என்பதை இறுதியில் வைக்கலாம். ஆக இவ்வாறு இந்த பாடலை சிந்தித்தோம். ஆக இந்த பாடலின் மூலம் சென்ற பாடலில் சொன்ன சமவாத ஞானமே அன்றி அதற்கு முன்பாக நிகழக்கூடிய இந்த பாடனவாத ஞானம் பேதவாத ஞானங்களும் பசுஞானமே ஆகும் என்று உணர்த்திவிட்டோம். ஆகையினாலே இந்த பசுஞானத்தால் முதல்வனை உணர முடியாது, பாசஞானத்தாலும் உணர முடியாது, சிவஞானம் ஒன்றால்தான் உணர முடியும். அதை வந்து மேலும் வலியுறுத்தி அடுத்த பாடலில் சொல்கின்றார். மிகச்சிறப்பாக சொல்கின்றார் ஆசிரியர். சிவஞானத்தால் அன்றி ஏன் சிவபெருமானை உணர முடியாது என்பதற்கு சிறந்த ஏதுக்கள் எல்லாம் காட்டுகின்றார். சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது செயல்வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும் அவன் அடி அவ் ஒளி ஞானம் ஆதலானும் இவனும் யான் துவக்குதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ அவமகள என அறியேன் எனும் ஐயம் அகல அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும் சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது. சிவபிரானை அவனுடைய திருவடி ஞானமாகிய அந்த பதிஞானத்தாலேயே சேர வேண்டும் என்று சொல்லுவது எதற்காக என்றால், எடுத்துக்கொள்கின்றார், செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும் சொல்றான். சிவஞானத்தாலதான் அவனை உணரணும்னு சொல்றது காரணம் என்னன்னா, ஏன் பாசஞானத்தால் உணரக்கூடாதா என்று சொன்னார். அதுதான் சொல்கின்றார்கள், பாசஞானம் என்பது மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றையும் கொண்டு நிகழ்வது, அதுதான் செயல் வாக்கு சிந்தை என்றார்கள். சிந்தை என்பதன் மூலம் மனமும் செயல் என்பதன் மூலம் காயமும் உணர்த்தப்படுகின்றன. மனம் வாக்கு காயம் இவற்றை முப்பொறி என்று உரையாசிரியர் குறிப்பிடுவார். மனம் வாக்கு காயம் ஆகிய முப்பொறிகளும் அவனை அணுகவே முடியாது இல்லையா. கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன்னு சொல்வார். உள்ளத்துணர்வினர் கொள்ளவும் படான் திருவாசகம் இல்லையா. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம். ஆகையினாலே முப்பொறிகளால் அவனை அணுக முடியாது, மனவாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டவன். அதனால பாச ஞானத்தால் அவன் உணர முடியாது. செயல் வாக்கு சிந்தையெல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும் என்றார். அவனடி அவ் ஒளிஞானம் ஆதலானும், ஏன்னா இவையெல்லாம் அவனை நோக்க இவையெல்லாம் இருள். அவனுடைய சன்னதி முன்னால் இந்த பாசஞான கருவிகள்லாம் இருள் போன்றவை. இது ஏழாம் சூத்திரத்திலே சொன்னார்கள், அவன் அடி அவன் திருவடி இருக்கின்றதே அது ஒளிமயமான ஞானம். ஒளியின் முன்னால் இருள் எப்படி தலை தூக்க முடியாதோ அதுபோல பாசஞானமானது முதல்வன் முன்னால் தலை தூக்க முடியாது. அதான் அவன் அடி அவ் ஒளிஞானம். அதனாலதான் இவை அவன் அணுக முடியாமல் இருக்கிறது. அவன் அடி அவ் ஒளிஞானம் ஆகலானும், அவன் திருவடி அது ஒளி பொருந்திய ஞானமாக இருப்பதனாலும். அதுதான் நமக்கு திருவடிதான் அவனை உணர்த்துவதற்கு உணர்த்தக்கூடிய ஒளி. அதுவும் ஒரு கருத்து. சரி, பாச ஞானத்தால் அணுக முடியல, பசு ஞானத்தால முடியாதா? இந்த பசு இருக்கின்றானே இந்த ஆன்மா, இவனும் தன்னை வந்து தோல்னு கண்டானா, ரத்தம்னு கண்டானா, இறைச்சின்னு கண்டானா, தான் யாருன்னே தெரியாது. இவை எல்லாம் சேர்ந்த உடம்ப தான் நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த உடம்புல தான் யாரு, எல்லாம் சேர்ந்தா அத்தனை கூட்டமும் சேர்ந்தா எப்படி ஆன்மான்னு ஒரு பொருளாக முடியும்? ஆன்மாவின் வடிவம் தானே அநேகார்த்த கூட்டம் எண்ணில் பார்ப்பார்கள் ஆன்மா என்றாய் பல பொருள் உண்மையாகும் முன்னாலே சொல்லியிருக்கார். ஆகவே தான் வந்து தோலா எலும்பா சதையா என்று தான் இதுல யாருன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்குது இந்த ஆன்மா இல்லையா. ஆகவே தன்னை உணர்வதற்கே பசுஞானம் துணை செய்யாது. அப்படி இருக்கையில் அந்த பசுஞானத்தை கொண்டு எப்படி தலைவனை உணர முடியும்? அதான் சொன்னார், இவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிரமோ இந்திரிய கொத்தோ எழுவகை தாதுக்களுள் நான் யார் எந்த பொருளோ அல்லது ஐம்பொறி கூட்டமோ என்று அவமகள என அறியேன். என்னுடைய ஐயமகள நான் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த தாழ்வு நிலையிலிருந்து என்னை அறியாத தாழ்வு நிலையிலிருந்து என் அறிவை கொண்டு மீள முடியவில்லை என்று இவன் நிற்கின்றான். ஆகவே இந்த பசுஞானத்தான் அறிய முடியாது. சிவஞானம் தான் இந்த ஐயம் நீங்கும்படியாக, தான் யார் என்று ஆன்மா ஐயுற்று நிற்கும்போது அந்த ஐயம் நீங்கும்படியாக இல்லையா, எனும் ஐயம் அகல அடிகாட்டி இந்த ஆன்மாவுக்கு தன் திருவடியை உணர்த்தி ஆன்மாவை காட்டலான். திருவடி ஞானத்தை ஆன்மாவுக்கு தந்து அதன் வாயிலாக சிவன் தன்னையும் காட்டுகிறான், ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவையும் காட்டுகின்றான். ஆகவே சிவஞானம் ஒன்றுதான் தன்னையும் விளக்கும் பிறவற்றையும் விளக்கும். பாசஞானம் பிறவற்றை தான் விளக்கும், தன்னை விளக்காது. பசுஞானமும் அப்படிதான். ஆகவே பாசஞானம் பசுஞானம்லாம் பரப்பிரகாசம்தான், பிறவற்றை அறிவதற்கு தான் துணை செய்யும். அங்கேயும் பதிஞானம் உள்ளீடா இருக்குது, திரோதானமா இருந்துதான், தானா அங்க ஒன்றும் நடக்காது இல்லையா. ஆகவே பாசஞானமும் சரி இந்த பசுஞானமும் சரி தன்னை விளக்குவதற்கு உதவ மாட்டார், தற்பிரகாசமாக இருக்க முடியாது. சிவஞானம் ஒன்றுதான் பரப்பிரகாசமாகவும் தற்பிரகாசமும் விளங்கி ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவையும் காட்டுகிறது, தன்னையும் காட்டுகிறது. எனவே சிவனை அவன் திருவடி ஞானத்தால்தான் சேர வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் என்று ஆசிரியர் நமக்கு உணர்த்தி வருகின்றார்.